இப்ப நூறுபாவுக்குள்ள போவோம். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறன்கழல் செலுமி. அயரா அன்பின் அறன்கழல் செலுமி. ஆக இறைவன் நமக்கு செய்கின்ற உதவியை இரண்டாக சொல்லுகிறார். இரண்டு வகையான உதவிகளை இறைவன் நமக்கு செய்கிறான். ஒன்று காட்டும் உதவி, காட்டும் உபகாரம், காட்டும் உதவி, காணும் உதவி. காட்டும் உதவி என்பது, காட்டும் உதவி என்பது இறைவன் நாம் ஐந்தாம் நூற்பாவிலே படித்ததுதான். ஐந்தாம் நூற்பாவிலே படித்தோமே, ஐந்தாவது நூற்பா உணர்த்தும் முறை கூறுவது. உணர்த்தும் முறை, நானே கேள்வி கேட்டு நானே விடை சொல்லிடணும். உணர்த்தும் முறைன்னு என்ன? இறைவன் ஆன்மாக்களுக்கு பின்னிருந்து அறிவிக்கின்றான். இறைவன் அறிவிக்கின்றான். இறைவன் அறிவித்தால்தானே உயிர்கள் அறியும். எனவே தானே அறிய மாட்டாத உயிர்களுக்கு இறைவன்தான் உடனிருந்து எப்பொழுதும் அறிவித்துக் கொண்டு இருக்கிறான். ஆக இறைவனுடைய அறிவித்தல் அந்த உதவிதான் காட்டும் உதவி. காணும் உதவி என்பது அவ்வாறு இறைவன் அறிவித்தால் மட்டும் போதாது. இறைவன் அறிவித்தால் மட்டுமே உயிர்கள் அறிந்துவிட மாட்டான். அறிவித்ததோடு நில்லாமல் இறைவன் தானும் உடனிருந்து அறிய வேண்டும். ஆன்மா எதை அறிகிறதோ அதை இறைவனும் உடனிருந்து அறிய வேண்டும். இறைவன் அறிந்தாலன்றி உயிர்கள் தாமாக அறிய மாட்டார். இறைவன் அறிவிக்கவும் வேண்டும், அதே நேரத்தில் அதை அறியவும் வேண்டும். எனவே இறைவன் அறிவிக்கின்றான், உடனிருந்து அறியவும் செய்கின்றான். இந்த காட்டும் உதவி நமக்கு விளங்குகிறது இல்லையா? காட்டும் உதவி ஓரளவு நமக்கு விளங்குது. இந்த காணும் உதவி, அவனும் உடனிருந்து அறிகிறான் என்றால் அதைத்தான் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் ஏன் அறிய வேண்டும் உடனிருந்து? அறிவித்தால் போதாதா என்றுதான் நமக்கு நினைக்க தோன்றுகிறது. இறைவன் ஏன் அறிய வேண்டும்? அதற்கு ஒரு உதாரணம், ஓமை மூலம்தான் இந்த கருத்தை விளக்க முடியும். இப்ப ஓர் அறையில, இருட்டு அறையில நுழைந்தால் பொருள் ஒன்றும் புலப்படவில்லை. அப்பொழுது ஒரு கை விளக்கை ஏற்றி எடுத்து வந்தால் அந்த விளக்கு ஒளி கண்ணிலே படுகிற போது அந்த கண்ணொளியானது காணுகிற தன்மையை பெறுகிறது. விளக்கு ஒளி கண்ணோடு சேருகிற போது, கண்ணோடு பொருந்துகிற போது கண்ணானது காணுகிற ஆற்றலை பெறுகிறது. சரி, அந்த விளக்கு ஒளி காண வேண்டிய பொருளிலும் சென்று படாமல் இருந்தால், அதாவது காண வேண்டிய பொருள் இருளிலே இருந்தால், இந்த கண் ஒளி பெற்றாலும் விளக்கொளியை பெற்றாலும் காண முடியுமா பொருளை? கண்ணுக்கு காணும் தன்மை வந்துவிட்டது, ஆனால் பொருள் இருளிலே இருக்கிறது. எனவே காட்டும், இதுதான் காட்டும் உதவி. எனவே காட்டும் உதவி மட்டும் செய்தால் போதாது. அப்படியானால் அந்த பொருளை காண வேண்டுமென்றால் விளக்கு ஒளி கண்ணோடு பொருந்தி கண்ணுக்கு காட்டியதோடு நில்லாமல் அந்த விளக்குளி எங்கே செல்ல வேண்டும்? அறிய வேண்டிய பொருளிலும் சென்று கலந்து பொருந்த வேண்டும். கண்ணோடு பொருந்தினால் மட்டும் போதாது, காண வேண்டிய பொருளிலும் பொருந்த வேண்டும். அதுபோல இறைவன் ஆன்மாவோடு பொருந்தி அறிவித்ததோடு நில்லாமல் எதை அறிய வேண்டுமோ அந்த பொருளையும் உடன் சென்று அறிய வேண்டும், அந்த விளக்கொளி போல. ஆக இந்த காட்டும் உதவி நாம் ஐந்தாம் நூற்பாவிலே பார்த்தோம். காணும் உதவியை இந்த 11 நூற்பாவிலே தான் சொல்லுகிறார் மெய்கண்டார். காணும் உதவி 11 நூற்பா கூறுகிறது. எனவே நாம் அறிகின்றவற்றையெல்லாம் இறைவனும் உடனிருந்து அறிந்து கொண்டுதான் இருக்கிறான். நாம் அறிகின்ற நல்லன தீயன எல்லாவற்றையும் இறைவனும் அறிகிறான். ஆனால் நாம் அறிவதற்கும் இறைவன் அறிவதற்கும் என்ன வேறுபாடு? ஆமா, நாம் அந்த நல்லன தீயனவற்றை அறிந்து அவற்றாலே ஆமா பாதிக்கப்படுகிறோம், அவற்றிலே அழுந்துகிறோம். ஆனால் இறைவன் எதை அறிந்தாலும் அதிலே அழுந்த மாட்டான், அதை சாரமாட்டான். இதைத்தான் திருவாசகத்திலே செய்யானை திரு அம்மானையில் செய்யானை வெண்ணீரு அணிந்தானை சேர்ந்து அறியா கையானை எங்கும் செறிந்தானை என்று ஒரு பகுதி வருகிறது. செய்யானை வெண்ணீரு அணிந்தானை சேர்ந்து அறியா கையானை எங்கும் செறிந்தானை. சேர்ந்து அறியா கையானைன்னு என்ன அர்த்தம்? சேர்ந்து அறியா கையானைன்னு சிவபெருமானே சொல்லுகிறார். சேர்ந்து அறியா கையான்கிறாரு. சிவபெருமான் யாரையும் கும்பிட மாட்டான்ங்கிற பொருளா? அப்படி நினைக்கவாவது உங்க மனசு வருதா நமக்கு? அப்படி சொல்லலாமா இறைவன் யாரையும்? எனவே சேர்ந்தறியா கையான் என்பதற்கு அது பொருள் அல்ல. அடுத்த வகுப்புல அது நடத்துவோம். அதுக்கு அடுத்த தொடர் என்ன இருக்கு? சேர்ந்தறியா கையானை சேர்ந்தறியா கையானை அடுத்த தொடர் எங்கும் செறிந்தானை. அதை முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கும் செறிந்தானை, எல்லா இடங்களிலும் இறைவன் பொருந்தி நின்று அறிகின்றான், எல்லாவற்றையும் அறிகிறான். எங்கும் செறிந்தானை, எங்கும் செறிந்தானை, எவ்விடத்திலும் பொருந்தி எல்லாவற்றையும் அறிகின்றவனை. அப்படி எல்லாவற்றோடும் பொருந்தி நின்றாலும் அந்த பொருள்களுடைய தன்மையை இவன் அடைய மாட்டான். அதைத்தான் முன்னாலே சேர்ந்து அறியா கையானை, அந்த பொருள்களுடைய இயல்பு தன்னை சேர்ந்தறியாத கையானைன, கை என்றால் ஒழுக்கம் தன்மை, தன்மை அத்தகைய தன்மை உடையவனை சேர்ந்தறியா அந்த பொருள்களினுடைய தன்மையை பொருந்தி அறியாதவன். எல்லா பொருள்களையும் அறிந்தாலும் அந்த பொருள்களுடைய தன்மை அவனை சேராது. சேர்ந்தறியா கையானை, கை என்ற சொல் அத்தகைய தன்மை உடையவனை, ஒழுக்கம் உடையவனை. திருவாசகத்துல கூட அந்த திருச்சதகத்துல மெய்தான் அரும்பி என்ற பாட்டுல கடைசி வரி என்ன? கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேன்னு வருது. அந்த கைதான் அந்த ஒழுக்கத்தை கைவிட மாட்டேன். கை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம் என்று அப்படி பொருள் கொள்ள வேண்டும். எனவே இறைவன் உயிர்களுக்காக எல்லாவற்றையும் அறிகின்றான், ஆனால் அவற்றின் தன்மைகளை அவன் சாரமாட்டான். எனவே இந்த இரண்டு விதமான உதவிகளிலே காணும் உதவியை இந்த 11 நூற்பாவிலே கூறுகிறார். பொதுவாக நம்முடைய திருமுறைகளிலே காட்டும் உதவியை பல இடங்களிலே கூறியிருக்கிறார்கள். காட்டும் உதவி பல இடங்களிலே பரவலாக கூறப்பட்டிருக்கிறது. காணும் உதவி ஒரு சில இடங்களிலே தான் கூறப்படுகிறது. இப்போது நூற்பாவை பார்க்கலாம். நூற்பாவிலே நான் இந்த காணும் உதவியை விளக்குவதற்கு என்ன ஓமை சொன்னேன்? விளக்கோழி, விளக்கோழி என்ற ஓமையை வைத்து விளக்கினேன். விளக்கொளியானது கண்ணிலே பொருந்தி கண்ணுக்கு காட்டியதோடு நில்லாமல் எந்த பொருளை அந்த கண் காண வேண்டுமோ அந்த பொருளிலேயும் பொருந்துகிறது அந்த விளக்கொளி. அதுபோல இறைவன் ஆன்மாக்களுக்கு அறிவித்தலை செய்வதோடு அறிவிப்பதோடு அந்த ஆன்மா அறிய வேண்டிய பொருளையும் உடன் சென்று அறிகிறான் என்ற உவமை. ஆனால் மெய்கண்டார் வேறொரு உவமை சொல்லுகிறார். மெய்கண்டார் சொல்லுகிற உவமை, கண்ணுக்கு காட்டுவது எது? கண்ணுக்கு பொருள்களை காட்டுவது எது? ஆன்மா உடனிருந்தால்தான் கண் உடனிருந்து காட்ட வேண்டும். கண் காண்பதற்கு ஆன்மா உடனிருந்து காட்ட வேண்டும். ஆன்மா காட்டவில்லை என்றால் கண் விழித்திருந்தாலும் பொருளை காணாது. இந்த அன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் அல்லவா, வீதியிலே நடந்து செல்லுகிற போது எதிரே நமக்கு வேண்டியவர் ஒருவர் வருகிறார். ஆனால் அந்த நேரத்திலே நம்முடைய சிந்தனை வேறு இடத்தே சென்றிருந்தால், அதாவது ஆன்மா அந்த நேரத்திலே கண்ணுக்கு காட்டவில்லை என்றால் கண் திறந்திருந்தாலும் எதிரே வருகின்றவருடைய உருவம் தெரியாது. இது எதை காட்டுகிறது என்றால் ஆன்மா உடனிருந்து காட்ட வேண்டும், அப்பொழுதுதான் கண் எதையும் காண முடியும். அவ்வாறு ஆன்மாவானது கண்ணுக்கு காட்டியதோடு நில்லாமல் தானும் அந்த கண்ணோடு சென்று அந்த பொருளை அறிகிறது. ஆன்மாவும் உடன் சென்று அறிகிறது. இந்த ஐம்பொறிகளிலே கண் சிறந்தது என்று ஒரு நாள் கூறினேன் அல்லவா வகுப்பிலே, ஐம்பொறிகளிலே கண் சிறந்தது என்று. எதனாலே? ஆமா, கண்ணானது சென்று பொருளை பற்றுகிறது. மற்ற பொறிகள் எல்லாம் நின்ற இடத்திலே நின்று தன்னிடம் வந்தால் அறியும். ஆனால் கண் மட்டும் அறிய வேண்டிய பொருள் இருக்கிற இடத்திலே சென்று அறியும். அதுதான் கண்ணினுடைய சிறப்பு. கண் சென்று அறியும், ஏனைய பொறிகள் நின்று அறியும். எனவே கண் அப்படி சென்று அறிகிற போது ஆன்மாவும் உடன் சென்று அறிகிறது என்ற ஓமையை இங்கே அமைத்திருக்கிறார். காணும் கண்ணுக்கு அதாவது காணும் தன்மை உடைய கண்ணுக்கு, அடுத்த என்ன சொல்லிருக்கிறது, காட்டும் உளம்போல் என்று இருக்கிறது அல்லவா, அங்கே சொற்களை கொஞ்சம் மாற்ற வேண்டும். காணும் கண்ணுக்கு காட்டி காணும் உளம்போல் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். காட்டி காணும் உளம்போல், காணும் கண்ணுக்கு காட்டி காணும் உளம்போல். அந்த கண்ணுக்கு காட்டி பொருள்களை காட்டி தானும் காணுகின்ற உளம்போல். உளம் என்றால் ஆன்மா. உள்ளம் என்ற சொல் ஆன்மாவை குறிக்கும். காட்டி காணும் உளம்போல், இது உவமை. அடுத்து காண உள்ளத்தை கண்டு காட்டலின், அங்கேயே மாற்றிக்கொள்ள வேண்டும். காண உள்ளத்திற்கு அடுத்து என்ன இருக்கு? கண்டு காட்டலின், அதையும் மாற்ற வேண்டும். காட்டி காண்டலின், கண்டு காட்டலின் என்று இருக்கிறது, அதை காட்டி காண்டலின். காண உள்ளத்திற்கு காட்டி காண்டலின், காணும்படியாக உள்ளத்திற்குனா ஆன்மாவுக்கு, ஆன்மாவிற்கு இறைவன் ஆன்மாவிற்கு காட்டி பொருள்களை காட்டுவதோடு காட்டி காண்டலின், தானும் உடன் சென்று காண்பதனால் அறிவதனால். காண உள்ளத்திற்கு காட்டி காண்டலின். எனவே முதல் இரண்டு அடிகளை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். என்னை மறுபடியும் சொல்லுகிறேன், காணும் கண்ணுக்கு காட்டி காணும் உளம்போல், காண உள்ளத்திற்கு ஆன்மா, ஆன்மாங்கிற சொல்ல சேர்த்துக் கொள்ளலாம், காண உள்ளத்திற்கு ஆன்மா காட்டி காண்டலின், ஆக இப்படி மாற்றினால்தான் பொருள் விளங்குகிறது. அடுத்து கடைசியிலே, எனவே இந்த இரண்டு அடிகளிலே இறைவன் செய்கின்ற காணும் உதவி சொல்லப்பட்டது. இறைவன் ஆன்மாக்களுக்கு செய்கிற காணும் உதவி காட்டி காண்டலின், இப்படிப்பட்ட உதவியை இறைவன் செய்யாவிட்டால் ஆன்மா எதையும் அறிய முடியாது. இறைவன் அறிவித்ததோடு நில்லாமல் தானும் உடனிருந்து அறிவதனால்தான் ஆன்மாக்கள் அறிவு பெறுகின்றன. இந்த இப்படிப்பட்ட கைமாறு கருதாத இறைவன் செய்கின்ற உதவியை மறவாமல் நினைக்கின்றார்கள் அருளாளர்கள். ஆக மறவாமை என்று திருமுறைகளிலே பல இடங்களிலே பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் காரைக்காலம்மையார் வேண்டுகிறார். மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்து மறக்குமாறி இல்லாத என்னை, யாரு சொல்றது? ஞானசம்பந்தருடைய வாக்கு. மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். ஆக பெருமானே, நான் உன்னை என்றும் மறவாத நிலையிலே இருந்தேன், அப்படிப்பட்ட என்னையும் பிறக்குமாறு வைத்து விட்டாயே என்கிறார். பிரிபுராணத்துல வாயிலார் நாயனார் புராணத்துல ஒரு அருமையான பாட்டு வாயிலார். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அந்த அக வழிபாடு. மறவாமையான் அமைத்த மனக்கோயிலுள் இருத்தி. அவருடைய மனம் எப்படிப்பட்டதான்? மறவாமையான் அமைத்த மனமாம் மனக்கோயிலாம். மறவாமையான் அமைத்த மனக்கோயிலுள் இருத்தி உறவாதிதனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திரு மஞ்சனமாட்டி அறவானர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அரிச்சனை புரிவார். எனவே அப்படிப்பட்ட வரவாமையான் அமைத்த மனக்கோயிலான், அதிலே ஏற்றிய ஒளி விளக்கு சுடர் ஏதான்? ஒளி சுடர் விளக்கு எது? அதில ஏற்றிய விளக்கு எது? எந்த விளக்கை ஏற்றுகிறார்? மறவாமையான் அமைத்த மனக்கோயிலுள் பெருமானை இருத்தி, மனக்கோயில் உள்ளே இருத்தி உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடருங்கிறாரு. என்ன பொருள்? உறவு. உறவு என்ன உறவு? அத்துவித உறவு. ஆமா, அத்துவித உறவு. நாளைக்கு நான் போயிருவேன், அவ்வளவுதான் நமக்கு உறவு. இந்த உறவை மறக்க கூடாது, அத்துவித உறவு. அதுதான் அதை உணர்வு, அதுதான் ஞானம். இறைவனுடைய அத்துவித உறவை எப்போது மறவாதிருப்பதுதான் ஞானம், வேறு என்ன? எனவே உறவாதி தனை உணரும், அதுதான் ஞானமாகிய விளக்கு. உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்று. அந்த வழிபாட்டிலே பொங்குகிற ஆனந்தம் இருக்கிறதே, அந்த ஆனந்தம் அதுதான் பெருமானுக்கு திருமஞ்சன நீர். ஆனந்தம் என்ற திருமுழுக்காட்டு. அன்புதான் நைவேத்தியம், நிவேதனம் அன்பு என்று பாடிய பாட்டு. இப்படி பல இடங்களிலே மறவாமை. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள். எனவே மறவாமைதான் அருளாளருக்கு உரிய சிறப்பு. நமக்கும் அவர்களுக்கும் அதுதான் வேறுபாடு, மறவாமை. அதைத்தான் இந்த 11வது நூற்பா வலியுறுத்துகிறது. இறைவன் நமக்கு செய்கின்ற உதவியை மறக்கலாமா? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர். இது இங்கேயும் பொருந்தும். உலகியலுக்கு மட்டுமல்ல, அருளிலே அருளியலிலும் இறைவன் செய்கின்ற அந்த நன்றியை மறவாது போற்ற வேண்டும். அதைத்தான் கடைசி வரியில அயரா அன்பின் அயராமையின மறவாதிருத்த, அயராமையின மறவாமை, அயரா மறவாமல், அயரா அன்பின். அப்படி இறைவனை மறவாது இருப்பதனாலே உண்டாவது எது? அவன் மீது பேரன்பு. மறவாமையினால் உண்டாவது ஆறாத அன்பு. மறவாமையால் உண்டாவது அன்பு, அதான் அயரா அன்பு. அயராமையால் உண்டாகின்ற அன்பு. எனவே அன்பு எப்படி உண்டாகும் என்றால், இறைவன் செய்கின்ற உதவியை மறவாமல் நினைக்க நினைக்க அந்த அன்பு மிகும், மேலொங்கும், மீதூறும். அதான் அயரா அன்பின். அவ்வாறு அன்பு மிக மிக என்ன உண்டாகும், அன்பினால் அறன்களல் செலுமே, அன்பினால் அறன்களல் செலுமே. அறன்களல் செல்லுதல் என்றால் அவனிடத்திலே அழுந்தி நிற்றல். அறன்களல் செலுமே என்றால் அந்த ஆன்மா அந்த சிவபெருமானிடத்திலே, சிவபெருமானது திருவடியிலே அழுந்தி நிற்கும். அந்த நிலைக்கு பேர் தான் நிட்டை. அந்த நிலைக்கு பெயர் தான் நிட்டை. இறைவனிடத்தில் அழுந்தி நிற்கின்ற நிலைதான் நிட்டை நிலை எனப்படுகிறது. நிட்டை என்ற சொல்லுக்கு நிலைத்து நிற்றல் என்பது பொருள். நிலைத்து நிற்றல், அதாவது ஆன்மாவினுடைய அறிவு வேறு எதையும் அறியாது இறைவனையே அறிந்து நிற்ற. இறைவன் ஒருவனையே அறிந்து அவனிடத்திலே அழுந்தி நிற்பதுதான் நிட்டை. எனவே அந்த நிலையில தன்னை பற்றிய நினைவு இருக்காது, உலகத்தை பற்றிய நினைவு இருக்காது. இறைவன் ஒருவனையே அறிந்து நிற்கிற நிலை. நிட்டை, நிட்டை என்பது காரியம். அதற்கு காரணம் எது? நிட்டை கூடுதல் காரியம். அந்த காரியத்திற்கு எது காரணம்? அன்பு. நிட்டைக்கு காரணம் அன்பு. அந்த அன்பிற்கு காரணம் அயராமை. அயராமை காரணம். இப்படி ஒன்றுக்கு ஒன்று இவை காரண காரிய முறையிலே அமைந்திருக்கின்றன. அயராமை என்பது காரணம், அதனாலே உண்டாகிற காரியம் அன்பு. பிறகு அன்பு என்பது காரணம், அதனாலே உண்டாகிற காரியம் நிட்டை கூடுதல். எனவே பத்தாவது நூற்பாவிலே ஆன்மா திருவருளோடு ஒற்றுமைப்பட்டு நின்றது. இங்கே பதினோராவது நூற்பாவிலே ஆன்மாவானது அந்த திருவருளின் உதவியினால் சிவத்திலே அழுந்தி நிற்கின்ற நிட்டை கூறப்படுகிறது. எனவே முந்தன பத்தாவது நூற்பா அருள்நிலை, பத்தாவது நூற்பா அருள்நிலை எனப்படும். பதினோராவது நூற்பா ஆனந்த நிலை. அருள்நிலையை கடந்து ஆனந்த நிலை. இதை இந்த நிலையை பட்டினத்தார், பட்டினத்தார் எப்படி சொல்லுகிறார்? தாயுடன் சென்று, தாயுடன் சென்று தாதையை கூடி, தாயுடன் சென்று முதலிலே அருளோடு பொருந்தி அவளுடைய உதவியினால் தந்தையை அடைந்து, தாயுடன் கூடி தாதையை அடைந்து பின் தாயை மறந்து, பின் தாயை மறந்து அருளையும் மறந்து, தாயை மறந்து எய்யும் அதே நிட்டை என்றான் கச்சி ஏகம்பனை. இப்படி தாயாகிய திருவருளோடு சென்று தந்தையாகிய சிவத்தைச் சேர்ந்து பிறகு அந்த தாயையும் மறந்து தந்தையோடு கூடி நிற்கிற நிலைதான் நிட்டை என்று விளக்கம் தருகிறார். எனவே இது இந்த உடம்போடு கூடியிருக்கிற போதே, இந்த உலகத்தில் வாழுகிற போதே, இறை இன்பத்தை அனுபவிக்கிற நிலை. அவர்களுக்கு பெயர்தான் ஜீவன் முத்தர், அணைந்தோர் என்றெல்லாம் திருவருள் பயனிலே படித்தீர்கள். உலகத்தில் வாழும் போதே, இவ்வுடம்போடு கூடியிருக்கிற போதே எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் இழந்து சிவபெருமானாகிய தலைவனோடு கூடி இன்புறுகிற நிலை. எனவே அந்த பேரின்ப நிலையை இங்கேயே பெறலாம், இப்போதே பெறலாம், தயாராக இருந்தால். அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே இதுதான் பரமுத்தி, மேலான முத்தி. பரமுத்தியை இப்பொழுதே பெறலாம். இது ஜீவன் முத்தி எனப்படும். இது ஜீவன் முத்தி, உடம்போடு கூடியிருக்கிற போது அடைகிற ஜீவன் முத்தி. உடம்பு நீங்கிய பின் அடைவதுதான் பரமுத்தி. உடம்பு நீங்கிய பிறகு அந்த பேரின்பத்திலே மீண்டும் பிறவாத நிலையில எப்போதும் அவனோடு கூடி அந்த ஆனந்தத்திலே திளைத்திருக்கிற நிலை பரமுத்தி. பரமுத்திக்கும் ஜீவன் முத்திக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு என்றால், அங்கே உடம்பு இல்லை, இங்கே உடம்பு. உடம்பு என்று வந்துவிட்டால் என்ன? உடம்பினாலே ஆமா அந்த ஆனந்தத்திற்கு இடையூறு வரும், அந்த ஆனந்த இடையீடுபடும், மீண்டும் உலக நினைவு வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு உபாயநிட்டை என்ற பெயர். மீண்டும் உலகிற்கு வருவது உபாயநிட்டை என்பார்கள். உபாயநிட்டை, உண்மை நிட்டை. எனவே இந்த 11வது நுற்பா சிவப்பேறு எனப்படுகிற முடிந்த பயனை நமக்கு விளக்கி காட்டியது. அடுத்து முடித்து விடலாமா? 12வது நுற்பா நாளைக்கு உண்டு. நீங்கள் 12வது நுற்பா இப்ப கடைசியாக சொன்ன அணைந்தோருடைய தன்மையை கூறுவது 12வது நுற்பா. அணைந்தோருடைய தன்மை. அப்படி இந்த உலகத்தில் வாழுகிற போதே இறைவனை சார்ந்த அந்த அடியவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்திலே எப்படி வாழ்வார்கள் என்ற நிலையை சொல்லுவதுதான் 12வது நுற்பா. அப்படி வாழ்ந்தவர்கள் தான் யாரு? இந்த உலகத்திலேயே ஜீவன் முத்தராக வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய நாயன்மார்கள். நாயன்மார்கள் எல்லாம் ஜீவன் முத்தர்கள். எனவே அந்த பெரிய புராணம் 12வது திருமுறை, அதை நினைத்துக் கொண்டுதான் இந்த 12வது நுற்பாவை மெய்கண்டார் அமைத்திருக்கிறார். நாயன்மார்களுடைய வரலாற்றை நினைந்து அதனுடைய கருத்தை இந்த 12வது நுற்பாவாக வடித்திருக்கிறார். என்ன தொடக்கம்? செம்மலர் நோன் தாள் சேரல் ஒட்டா அம்மலம். இன்னும் அந்த மலை உடவில்லை பாருங்கள். 12வது நுற்பா இங்கேயும் உடவில்லை மலை வாசனை. அம்மலம் களி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. ஆக இந்த 12வது நுற்பாவினுடைய விளக்கத்தை நாளைக்கு வைத்துக் கொள்வோம்.